சிவகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மனநல மருத்துவத்துறையின் துறை தலைவர் திரு டாக்டர் வி ஜெயக்குமார் அவர்கள் மாணவர் மனநல பாதுகாப்பும் கல்வி மேம்பாடும் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லட்சுமணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெயக்குமார், மனநல மருத்துவர், மனநலத்துறை தலைவர், புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரியில் பணிபுரிந்து வருகிறேன். மாணவர்களுக்கு ஏற்படும் பல்வேறு மனநல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து இன்று விரிவாக எடுத்துரைக்க இருக்கிறேன்.
சார், இப்போ மாணவர்கள் அதாவது அவங்களுக்குள்ள முக்கியமான ஒரு விஷயம் கல்வி. கல்வி காலகட்டம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இப்போல்லாம் வந்து எல்கேஜி யூகேஜிலேருந்து ஆரம்பித்து நம்முடைய கல்லூரி காலங்கள் வரைக்கும் வந்து படிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் படிப்பு கல்வி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறது இருக்குது. இதில் வந்து அவங்களுடைய கல்வி காலகட்டத்தில் அவங்களை சந்திக்கக்கூடிய மனசு அளவில் உள்ள பிரச்சனைகள் என்னென்னலாம் இருக்குது சார்?
கல்வி வந்து மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் அடுத்த அடுத்த நிலைமை போவதற்கும் இந்த நாடு தேசம் முன்னேறுவதற்கும் கல்வி ரொம்ப அடிப்படையாக இருக்கிறது. அப்படி இருந்தும் அந்த கல்வியை கற்கும் பொழுது மாணவர்கள் பள்ளி பருவமாக இருக்கட்டும், கல்லூரி பருவமாக இருக்கட்டும், எந்த பருவமாக இருந்தாலும் பல்வேறு சிக்கல்களை சந்திக்கின்றனர். பல்வேறு பிரச்சனைகள் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. என்னெல்லாம் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, முதலில் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் படிப்பதே அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. சர்வகாலமும் அவர்களுடைய பெற்றோர்கள் படிச்சியா, மார்க் வாங்கினியா, இவ்வளோ மார்க் வாங்கினியா, அந்த பையன் இவ்வளோ வாங்கியிருக்கான், அந்த பொண்ணு இவ்வளோ வாங்கியிருக்கான், அப்போ கம்பேர் பண்ணி நீ அடுத்து இவ்வளோ மார்க் எடுக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அகாடமிக் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க படிப்பதற்கான அந்த ப்ரெஷர் அதிகமாக அந்த அழுத்தம் கொடுக்க கொடுக்க அவர்களுக்கு வெறுப்பு வர வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக அந்த படிக்க முடியாத குழந்தைகள், அந்த அளவுக்கு அவங்க பெற்றோர்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு படிக்க முடியாத குழந்தைகள் மிகவும் மன வெறுப்புக்கு உள்ளாக வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு விஷயம். அடுத்து முக்கியமாக இந்த பதின் பருவ வயதில் இந்த டீனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ இந்த டீனேஜுக்குரிய சில ப்ராப்ளம்ஸ் வரும். அவர்களுடைய உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அதை புரிந்து கொள்ள அவர்கள் மிகவும் தவிப்பர். அப்போ வந்து நம்ம உடலில் இந்த மாதிரி மாற்றங்கள் வருது, பெண்கள்னால் அவங்க அந்த உடலுக்கான அந்த ஒரு மாதவிடாய் வர்றது, அதெல்லாம் புதுசு புதுசாக அவங்களுக்கு நேரும் பொழுது, இல்லை ஆண்களுக்கு அதே மாதிரி ஒரு மீசை வர்றது, அந்த மாதிரி அந்த உடல் அதே மாதிரி ஈர்ப்பு வருது எதிர்ப்பாளையினர் மேலே. அப்போ அதெல்லாமே புரிந்து கொள்ள அவர்கள் மனம் கொஞ்சம் குழப்பமான ஒரு நிலையில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை பற்றியான ஒரு புரிதல் அவர்களுக்கு தேவை. அதெல்லாம் நம்ம எடுத்து உரைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எல்லாம் இயற்கை, இது போன்ற மாற்றங்கள் இயற்கை அப்படிங்கிற அவங்களுக்கு எதிர்த்து நம்மளுக்கு புரிய வைக்க வேண்டியிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த பதின் பருவம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ரெண்டுங்கட்டாம் வயசு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பொதுவாக. அதாவது அவர்களை வந்து ஒரு வளர்ந்த மனிதர்களைப் போல தான் இருப்பார்கள் பார்த்தால், ஆனால் அவர்களுடைய பக்குவமும் அவர்களுக்கு அந்த அளவுக்கு மன முதிர்ச்சி இருக்காது. அவர்களால் சரியான சில வாழ்க்கை முடிவுகளை அவர்களால் எடுக்க முடியாது. கட்டுப்பாடு இருக்காது, சுய கட்டுப்பாடு. ஒரு வளர்ந்த ஒரு மனிதருக்கு இருக்கக்கூடிய அந்த சுய கட்டுப்பாடு இருக்காது. ஒரு காரில் எப்படி பிரேக் சொல்கிறோம் இல்லையா, காரை ஓட்டினா வேகமாக ஓட்டுற காருக்கு நல்லா பிரேக் பிடிச்சி நிறுத்த முடியணும், அந்த பிரேக் வந்து சரியாக மூளையில் வேலை செய்யாது. அவர்களால் ஒரு விஷயத்தை டப்புன்னு உணர்ச்சி வசப்பட்டு ஆரம்பிப்பாங்க. அவர்களால் அவங்கள சுய கட்டுப்பாடு இருக்காது. அதிகமாக கோவப்பட சிலருக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெற்றோர்களுடன் எதிர்த்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ நிறைய சண்டைகள் வரும், பெற்றோர்களோட சண்டைகள் வரும். இதெல்லாம் அந்த பதின் பருவத்தின் பிரச்சனைகள். அப்போ அதுக்கு ஏற்ற போல் அவர்களுடைய மனதை புரிந்து கொள்ள அவர்களுக்கு நம்ம வந்து அதுக்கேற்ற போல் அவர்கள் ஆலோசனைகள் நிறைய கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு நண்பர்கள் சொல்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கிற ஒரு வயசு. பெற்றோர்களெல்லாம் உதாசீனப்படுத்தி விட்டு என்னுடைய நண்பன் தான் முக்கியம், அந்த பியர் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இந்த பியர் குரூப், இந்த நண்பர்கள் இவர்கள் எனக்கு தான் முக்கியம், இவங்க சொல்கிறபடி தான் நான் செய்வேன், நீங்கள் சொல்கிறபடி செய்ய மாட்டேன். அப்போ நண்பன் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே செய்வான். அவன் வீடியோ கேம் இல்லையானா இவனும் வெளியே வீடியோ கேம் விளையாடுவான். அவன் தவறான பழக்கங்கள் போனால் இவனும் தவறான், அவன் நல்ல பழக்கங்கள் போனால் இவன் நல்ல பழக்கம் போகவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த நண்பர் சரியான நண்பர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த நட்பு வட்டம்ன்றது ரொம்ப முக்கியமானதாகவும் சரியான ஒரு தேர்ந்து எடுக்க வேண்டும், இல்லைன்னா ரொம்ப சிக்கலாக போயிடும். இப்போ இதை பற்றியெல்லாம் நிறைய புரிதல். ஸோ எதிர்பாரில் மேலே ஒரு ஈர்ப்பு வருது. ஸோ நண்பர்கள் மீது ஒரு பெரிய நாட்டம், ஒரு நம்பிக்கை, ஒரு நட்புன்ற ஒரு பெரிய ஒரு வலிமையாக ஒரு ஸ்ட்ரென்த்தாக வருது. அப்போ பெற்றோர்களை விட உதாசீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு அது வருது அந்த டைமில். அப்போ அதெல்லாம் புரிந்து கொண்டு அவர்களுடைய மனதை கட்டுப்பாடுடன் கொண்டு வந்து கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாமல், தீய பழக்க வழக்கங்கள் எல்லாம் இல்லாமல், குறிப்பாக சொல்லணும்னா குடி போதை பழக்கங்கள், சிகரெட் போன்ற பழக்கங்கள்லாம் ஏற்படாமல் அவர்கள் வந்து அந்த காலகட்டத்தை கடந்து படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி நல்லபடி அவங்க பாஸ் பண்ணி அவங்களுடைய அடுத்தடுத்த நல்ல மார்க்குகள், அவர்களுடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டிக்கு மார்க் வாங்கி அவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு முன்னேற வேண்டிய ஒரு ஒரு காலகட்டம். ஸோ அதனால் அவர்களுக்கு நிறைய கைடன்ஸ், சப்போர்ட் தேவைப்படுது. ஆசிரியர்களிடமிருந்தும் சரி, எங்களைப் போல் மனநலத்துறையிலும் இருந்தும் நிறைய அவர்களுக்கு ஆலோசனைகள் தேவைப்படுது. ஸோ அதற்காகத்தான் இப்போ நிறைய அவர்களுக்கு கவுன்சிலிங், ஆலோசனைகள் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். குறிப்பாக மனம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவக் கல்லூரியில் முதலில் தொடங்கியிருக்கிறாங்க. ஒரு மனநல நல்லாதரவு மன்றம் அப்படின்னு சொல்லி மருத்துவ மாணவர்களிலே ஒரு குழு, ஒரு வருஷத்துக்கு ரெண்டு பேர், ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு சொல்லி 10 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கும் அந்த ஒரு ஒரு துறையிலிருந்தும் டாக்டர்ஸ், மனநலத்துறையை தவிர்த்து மற்ற துறையில் இருக்கிற மருத்துவர்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து, ஒரு ஒரு துறைக்கு ஒருவரும் தேர்ந்தெடுத்து ஒரு குழு அமைத்து அவர்களுக்கு பல பயிற்சிகள், மனநலம் சம்பந்தமான பயிற்சிகள், மனநலம் என்றால் என்ன, எப்படி அதை பாதுகாப்பது, எப்படி அதை வளர்த்து கொள்வது, எப்படி தீய பழக்கங்களில் விலகி இருப்பது, எப்படி வந்து மன அழுத்தத்தை கையாள்வது, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அது ஒரு டைம் மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் அவர்களுக்கு பல கிளாஸஸ்லாம் எடுத்து ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து இந்த கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணுறோம். ஸோ அவர்கள் மூலியமாக அடுத்து அவர் அந்த மனநலத்துறையிலேயே, அந்த மருத்துவத்துறையில் மற்ற மாணவர்களுக்கு அந்த செய்திகளை பரப்புகிறோம். அது இல்லாமல் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர்ஸும் ஒரு ஒரு காலேஜ்லேயும் வச்சுருக்கோம். ஹெல்ப்லைன் நம்பர் வந்து டைரெக்டாக அந்த சைக்கியாட்ரிஸ்ட், மனநல மருத்துவரை எடுத்து பேசுவாங்க. அப்போ அவங்க பேசும்பொழுது அவங்களுக்கு அந்த கவுன்சிலிங் கிடைக்கும் இலவசமாக. எனி டைம் அவங்க ஹாஸ்டல்லாம் ஒட்டி வச்சுருக்கோம் ஹெல்ப்லைன். அப்போ அது வந்து ஒரு ஒரு மருத்துவக் கல்லூரியிலும் இது போன்ற திட்டங்கள் இருக்குது. ஸோ இதே திட்டத்தை இன்னும் விரிவாக்கி மற்ற கல்லூரிகளிலும் இதை விரிவாக்கிட்டுருக்காங்க. மற்ற பள்ளிகளிலும் இதே போல் திட்டங்கள் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இது இல்லாமல் நட்புடன் உங்களோடு அப்படின்னு ஒரு டெலி கவுன்சிலிங் திட்டமும் அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. அதில் வந்து நீங்கள் 1446 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எனி டைம் மனநல கவுன்சிலிங், டெலி கவுன்சிலிங் ஃப்ரீயாகவே டெலிஃபோன்லேயே கவுன்சிலிங் கொடுப்பாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும். ஸோ அது பண்ணலாம். அதே மாதிரி 104 தற்கொலை தடுப்பு திட்டம், 104 கால் பண்ணேன்னா எனி டைம் வந்து அரசாங்கமே வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க. எப்படி தற்கொலை எண்ணங்கள் பற்றிய சந்தேகங்கள் இருந்தால் வந்துச்சுன்னா கேட்டால் ஃபோன்லேயே கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அது தவிர்த்து ஹெல்த்து சம்மந்தமான கவுன்சிலிங், எனி கவுன்சிலிங் ஹெல்த்து சம்மந்தமாக, சுகாதாரம் சம்மந்தமாக, என்னுடைய இது போல் எந்த சந்தேகம் இருந்தாலும் அந்த 14416 அப்படிங்கிற அந்த தொலைபேசி எண்ணை அழைத்தால் அவர்கள் இலவசமாகவே உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து உங்களுக்கு அந்த விளக்கம் அளித்து புரிய வைத்து செஷன் முடிப்பாங்க. ஃபாலோ அப்பும் பண்ணுவாங்க, தொடர்ந்து அதுக்கு தேவைப்பட்டால் தொடர்ந்தும் உங்களுக்கு கால் பண்ணி சில செஷன்ஸ், ஃபர்தர் ஃபாலோஅப் செஷன்ஸ் நடத்துவாங்க. இந்த வசதியை நம்ம பயன்படுத்திக்கலாம்.
இப்போ கல்வி கற்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வந்து ஏற்படக்கூடிய என்ன பிரச்சனைகள், அடிப்படையாக என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிற சில தகவல்களை சொன்னீங்க சார். அதெல்லாம் தாண்டி மன அழுத்தம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மனிதனை வந்து சாதாரணமாக மனசளவில் வந்து சோர்வடக்கூடிய ஒரு விஷயமாக கூட வந்து இருக்குது. இதில் வந்து இன்னும் நம்மளுடைய கல்வி காலத்தில் மாணவர்கள் அப்படிங்கிறப்போ அவங்க எப்படி கையாளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட அது வந்து தெரியாத அளவுக்கு திகைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அந்த மன அழுத்தத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார்.
இந்த மன அழுத்தம்ங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. பொதுவாக மனிதர் அனைத்துமே மன அழுத்தத்தை நம்ம இன்றைக்கி ஃபேஸ் பண்ணுறோம், ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். குறிப்பாக மாணவர்களாகட்டும், மருத்துவக் கல்லூரி மாணவர்களாகட்டும், இல்லை எனி கல்லூரி எந்த ஒரு கல்லூரி மாணவராக இருந்தாலும் அதிகமான மன அழுத்தத்தை இப்போது சந்திக்கிறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவங்க சந்திக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் படிக்க வேண்டும், அதே சமயம் அவர்கள் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸோடையும் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோடையும் ஒரு பார்ட்டி போகணும், ஒரு பர்த்டே பார்ட்டி வச்சுக்கணும், அந்த மாதிரிலாம் அவங்க நினைக்க எதிர்பார்க்குறாங்க. அப்போ அதுக்கும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும். அது இல்லாமல் அடுத்து கோச்சிங் அந்த மாதிரி பல விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் அந்த மாதிரி பல விதமான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அவங்க ஆளாகிறாங்க. அப்போ அதை எல்லாத்தையும் அவங்க வந்து எப்படி எதிர்கொள்வது, அவங்க வந்து அந்த மன அழுத்தத்தை எப்படி எதிர்கொள்வதுன்னா, அவங்களுக்கு வந்து அதுக்குதான விரிவான கவுன்சிலிங் தான் நம்ம வந்து அந்த மனம் திட்டமாகட்டும், நம்ம பள்ளியிலும் இப்போ வந்து ஒரு ஒரு பள்ளியிலுமே மனநலம் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகள் வழங்கிறதுக்கு விரிவான ஒரு திட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு ஒரு கையேடு கூட வெளியிட்டிருக்காங்க முதலமைச்சர். அந்த கையேடு பேஸ் பண்ணி ஒரு ஒரு பள்ளியிலுமே மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பலவிதமான பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. முக்கியமாக மன அழுத்தத்தை ஏற்படுகின்ற அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் ஏதாச்சும் பிரச்சனைகள், எப்படி ஒரு மன அழுத்தமோட ஒரு பையன் இருக்கான் எப்படி கண்டுபிடிக்கணும், அவனுக்கு ஒரு படப்படப்பாக இருக்கலாம், ஒரு பதட்டமாக இருக்கலாம், தூக்கம் இல்லாமல் இருக்கலாம், கவனக்குறைவாக இருக்கலாம், இல்லை கிளாஸ்லேயே சோர்ந்து சோர்ந்து விடலாம். ஸோ அந்த மாதிரி அந்த அறிகுறிகளை பற்றியெல்லாம் அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரோம், எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த இவருக்கு ஒரு மன அழுத்தத்தோடு ஒரு பையன் இருக்கான் கிளாஸில் அப்படிங்கிறது நம்ம அந்த ஆரம்ப அறிகுறிகள் என்னவாக இருக்கும், அப்புறம் எப்படி அதை கையாளுவது, அவர்களுக்கு வந்து நம்ம சொல்லித்தரணும் எப்படி டைமை மேனேஜ் பண்ணணும், காலையிலேருந்து நைட் வரையும் இவ்வளோ தான் டைம் இருக்குது, அப்போ அதில் வந்து எப்படி பிளான் பண்ணி எப்படி படிக்கிறது, ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் டிவைட் பண்ணி எப்படி அதை படித்தல், படிப்பது மட்டும் இல்லாமல் அவருடைய உடல் ஆரோக்கியத்தையும் அவர் பார்த்துக்கணும். அப்போ வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதோ, ஒரு யோகா பண்ணுறது, தியானம் பண்ணுறது, அது போன்ற பயிற்சிகள் அதெல்லாமும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து எப்படி மனதை எப்படி இலகுவாக வைத்துக்கொள்வது, எப்படி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து டென்ஷனை வந்து குறைக்கிறது. அப்போ வந்து ஏதோ ஒரு டைமில் அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், ஒரு விளையாட்டு அதில் அதுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை அவர்களுக்குன்னு ஒரு டேலண்ட்ஸ் இருக்கும், ஒருத்தருக்கு மியூசிக்கில் டேலண்ட் இருக்கும், ஒருத்தருக்கு வந்து பாட்டில், இல்லை ஒருத்தருக்கு டான்ஸில், அந்த மாதிரி அவர்களுக்கு பல விதமான கவிதை எழுதுறது, கட்டுரை, பேச்சு போட்டி, இப்படியெல்லாம் அவர்களுக்கு பல விதமான ஒரு திறமைகளோடு அவங்க மாணவர்கள் இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி திறமைகள் ஒரு ஊக்குவிக்கணும். அதுக்காக அதை இப்போ எப்பயுமே ஏட்டு சுரக்காய் பறிக்க உதவாதுன்னு சொல்கிற மாதிரி வெறும் படிப்பு மட்டுமே பத்தாது. அப்போ இது போன்ற ஒரு அவங்களுக்கு ஒரு டேலண்ட் ஸ்போர்ட்ஸ்லேயோ இல்லை ஒரு கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிலோ இருக்கும்பொழுது அதையுமே ஊக்குவித்து அதற்கான ஒரு டைமையும் அவங்க மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கணும். அதை விட்டுட்டு இது மட்டும் பண்ணுன்னு சொல்லாமல் இதையும் பண்ணு அதையும் பண்ணு, ரெண்டையுமே உன்னால் பண்ண முடியும், உன்னால் படிப்பிலும் கவனம் செலுத்தி அந்த அதிகமாக அடுத்து பண்ணுகின்ற அந்த ஒரு துறையாக இருக்கட்டும், ஒரு பாட்டு பாடுதலோ இல்லை ஒரு நடனமோ இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, ஏதோ ஒரு ஒருத்தர் கிரிக்கெட்டில் ஷைன் ஆகலாம், ஒருத்தர் வந்து ஃபுட்பாலில் ஷைன் ஆகலாம், இல்லை ஒருத்தர் படம் வரையலாம். அப்போ அவர்களுக்கு அதில் ஊக்குவிக்கணும். அதனால் இதெல்லாம் விட்டுட்டு பதிலாக நீ பண்ணாத, இதெல்லாம் உனக்கு சாப்பாடு போடாது, இதுதான் உனக்கு சாப்பாடு போடும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் நீ பண்ணிக்கோ, அதையும் நீ தெரிஞ்சுக்கோ, அதுலேயும் நீ உன்னோட திறமையை வளர்த்துக்கோ, ஆனால் படிப்பும் முக்கியம், இதை விட்டுறாத. ஏன்னா இதுதான் பொதுவாக சொல்ல முடியும், அது வந்து பொதுவாக எல்லோரும் இது வெறும் படிப்பை விட்டுட்டு அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க யாருக்கும் நம்ம சொல்ல முடியாது. படிப்பை விட்டுறாதீங்க, படிப்பு தான் முக்கியம், அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது அடிஷ்னலாக நீங்கள் உங்களோட துறையிலையும் மற்ற துறைகளிலும் உங்களுக்கு கலை ஆர்வத்தை வளர்த்துக்கொள்ளுங்கள். அப்படி இருக்கும்போது அவனுக்கு மன அழுத்தம் வர்றதுக்கான வாய்ப்பில்லை. அதே போல் அவர்களுக்கு ஏற்படுகின்ற தீங்கான பழக்க வழக்கங்கள், இப்போ ஒரு சிகரெட் பிடித்தலோ ஒரு போதை பழக்கம் அந்த மாதிரிலாம் ஏற்படாமல் இருப்பதற்கு அதனால் என்னெல்லாம் விளைவுகள் பின்விளைவுகள் வரும், அப்படி தொடங்கினா எவ்வளோ பிரச்சனைகள் வரும், அதனால் என்னெல்லாம் பாதிப்புகள் உடல் அதல் அளவிலும் மன அளவிலும் என்னெல்லாம் பாதிப்புகள் அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு நிறைய ஏற்படுத்துகிறோம். அப்படி விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்த அவங்க கண்டிப்பாக அதை தொடவே மாட்டாங்க, அந்த பக்கமே அவங்க போகாமல் இருக்கணும். அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். அதே போல் ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு தற்கொலை எண்ணம் வந்தால் கூட அவர் உடனடியாக ஆசிரியரை காண்டாக்ட் பண்ணுறதோ அல்லது ஒரு டெலிஃபோன் பண்ணி அந்த ஹெல்ப்லைன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஹெல்ப்லைன்ஸ் 104 144 16 அந்த மாதிரி ஹெல்ப்லைன்ஸை கால் பண்ணாலே அவங்க அதுக்கான உடனடியாக சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க. எனவே அவர்கள் என்ன பண்ணணும், அந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன பண்ணணும் எல்லாமே அவர்களுக்கு நம்ம விரிவாக எடுத்து உரைக்கணும். எடுத்து உரைச்சி இந்த ப்ரோக்ராம்ஸ் மூலிமா அது பண்ணுறோம். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர்களுக்கு இந்த மன அழுத்தத்தை ஈஸியாக அவங்க ஹேண்டில் பண்ண முடியுது. அந்த மன அழுத்தம்ன்றது வருது, ஆனால் உடனடியாக அதுக்கு நம்ம தீர்வு கொடுத்துட்றோம். ஒரு சுமையை வந்து இறக்கி வைக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு சுமைன்னு சொல்லலாம். அந்த காலத்தில் சுமை தாங்கின்னு இருக்கும், ஒரு சுமை தாங்கின்னு ஒரு கல் மாதிரி இருக்கும், அதில் இறக்கி வச்சுருவாங்க, பாரத்தை இறக்கி வச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப நடந்து போவாங்க பயணிகள். அதே போல் வாழ்க்கை பயணத்துலையும் அந்த சுமை தாங்கிகளை தான் நம்மளுடைய இந்த ஹெல்ப்லைன், நம்ம கவுன்சிலிங் அதெல்லாம் வந்து அவர்களுடைய பாரத்தை கொஞ்சம் நேரம் இறக்கி வச்சுட்ட உடனே மனசு ரொம்ப லேசாகி திரும்ப அவங்க ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியோட அந்த மாணவர்கள் வாழ்க்கை அணுகுவதற்கு நம்ம உதவி செய்கிறோம். இப்படி தான் நம்ம மன அழுத்தத்தை எப்படி கையாள்வது என்பதை மாணவர்களுக்கு சொல்லித்தரோம்.
இந்த கல்வி காலகட்டத்தில் பள்ளி மாணவிகளாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், கல்லூரியாக இருக்கட்டும், அனைவருக்குமே அது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க சார். அதே நேரத்தில் அடுத்த காலகட்டமாக மன அழுத்தம் அப்படிங்கிறத பற்றியும் விரிவான சொல்லலை. இதை தாண்டி ஒரு எட்ஜிங்கிற ஒரு காலகட்டத்தில் மனசோர்வு ஏற்படக்கூடிய ஒரு விஷயமும் ஒன்று இருக்குது. இந்த மனசோர்வு அடிப்படையான ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன, அதுக்கான சிகிச்சை முறைகளோ இல்லை அதுக்கான வழிமுறைகளோ என்ன இருக்குது, அதை பற்றி சொல்லலாமே சார்.
மனச்சோர்வு அப்படின்னு சொல்லும்போது ஆங்கிலத்தில் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மன அழுத்தம் முதல் நான் சொன்னது வந்து ஸ்ட்ரெஸ், அது நார்மலாக இருக்கக்கூடியது. பட் அதை விட அடுத்த ஸ்டேஜ் வந்து ஒரு மனச்சோர்வுன்னு போது அது டிப்ரெஷன். டிப்ரெஷன்றது வந்து மனச்சோர்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் அறிகுறிகள் பார்த்திங்கன்னா தூங்க மாட்டாங்க, நைட்டில் தூங்கவே மாட்டாங்க, எதுலேயுமே ஒரு நாட்டம் இல்லாமல் இருப்பாங்க, ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருப்பாங்க, தன்பேலே ஒரு தாழ்வு மனப்பான்மை, நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, எந்த வேலையிலையும் ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்காது, ஒரு வேலையை செய்ய முடியாது அவர்களால். அதே மாதிரி ஒரு பசி எடுக்காது, அவர்களுக்கு எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நெகட்டிவாகவே திங்க் பண்ணலாம், நம்ம ஒரு நல்ல விஷயம் நம்ம சொன்னால் கூட அவங்களால அந்த நல்ல விஷயத்தை அவங்களால எடுத்துக்க முடியாது, அவங்களுடைய மனம் அதை ஒரு மாற்றான கோணத்தில் ஒரு நெகட்டிவான ஒரு கண்ணோட்டத்தில் தான் அவங்க இது பார்த்துப்பாங்க. சில சமயம் தற்கொலை எண்ணங்களும் வரும், அப்படி ஒரு தீவிரமான ஒரு ஸ்டேஜுக்கும் சிலர் போவாங்க. சில பேருக்கு மைல்டாக இருக்கும், சில பேருக்கு சிவியராக ஆகி இந்த தற்கொலை எண்ணங்கள் அதெல்லாம் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மனநல மருத்துவருக்கு ரெஃபர் பண்ணுறது தான் கரெக்டாக. இப்போ மனநல மருத்துவருக்கு அனுப்பும் பொழுது அந்த அந்த ஸ்டூடெண்ட்டோ அந்த மாணவரையோ அல்ல அப்படிப்பட்ட ஒரு ஆளையோ அனுப்பும் பொழுது அவர்கள் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இவருக்கு மன அழுத்தம் இருக்கிறதா, கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படி இருந்தால் அதுக்கான ஆலோசனைகள் மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சில நேரம் சில மாத்திரை மருந்துகளும் தேவைப்படும். என்ன வகையான மன அழுத்தம் அப்படின்னு அதை ஆலோசனை பண்ணி கவுன்சிலிங் பண்ணி அவர்கள் அதை முதலும் டயக்னோஸ் பண்ணி கண்டிப்பாக முழுசாக ஒரு முடிவுக்கு வந்த பிறகு தேவைப்பட்டால் மாத்திரை மருந்துகள் கொடுப்போம், கூட ஆலோசனைகளும் கொடுப்போம். சைக்கோ தெரப்பி தெரப்பி அதெல்லாம் பண்ணி அவர்களுக்கு வந்து மன அழுத்தத்திலேருந்து வெளிவருவதற்கான வழிகளை நம்ம அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வெளியே வருவாங்க வர்றத நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். நம்ம வந்து அதை வந்து மானிட்டர் பண்ணி அவங்க வந்து நல்ல முறையில் வெளியே வராங்களா. ஸோ 99% இந்த மாதிரி சரியான ஆலோசனைகள் சரியான மாத்திரை மருந்துகள் கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த மாணவர்கள் முன்னேறி மற்ற மாணவர்களைப் போலவே அவர்களும் நல்ல ஒரு மனநிலைமைக்கு வருவதோடு அவர்களுடைய படிப்பிலும் கல்வியிலும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் சிறந்து விளங்குவது அடுத்த கட்டத்திற்கு எளிதாக சென்று விடுவார்கள். அதற்கு நாங்கள் எல்லா விதத்திலும் உதவி செய்கிறோம்.
இப்போ இந்த கல்வி காலகட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சில எண்ணங்கள், அதாவது ஒரு கல்வி படிப்பு முக்கியம் எல்லாமே முக்கியம் எல்லாமே இருக்குது, அதே போல் பல விதமான சூழ்நிலைகளை அதே பல விஷயங்களையும் தன்னோட எண்ணங்களை உதிச்சு ஒரு தவறான எண்ணங்களையும் உருவாக்கிக்கிட்டு ஒரு தவறான பாதைக்கும் போக வேண்டிய ஒரு காலகட்டம் தான். அதாவது தன் உயிரையே மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக கூட ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட இருக்குது. இதற்கு இதை தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் அதே நேரம் அவங்களுடைய சூழ்நிலைகள் மாற்றங்கள் எப்படி இருந்தால் நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார்.
ஸோ மாணவ மாணவர்கள் வந்து இது முக்கியமான ஒரு காலகட்டம். நிறைய அவர்களுக்கு வந்து நிறைய சந்தோஷங்கள் நிறைய ஹாப்பியாகவும் இருக்கிற மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு டைமில் வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளவர்த்திருக்கோ இல்லை ஒரு கவலைக்கு உள்ளாவாங்க, சில பிரச்சனைகள் வரும். ஓ ஏதோ ஒரு சமயத்தில் இன்னும் அதிகமாகி மன அழுத்தம் நான் சொன்ன போல் மன அழுத்தமாக இன்னொரு சீரியஸ் சில பேருக்கு அதிகமாகி மன சோர்வு வரும். அதுலேயும் இன்னொரு தீவிரமான ஒரு நிலையில் போகும்போது ஏதோ ஒருத்தருக்கு வந்து தற்கொலை எண்ணங்கள் கூட வரலாம். அப்போ அதிலிருந்து அவங்க வெளிவதற்கான எல்லா விதமான முயற்சிகளும் எடுக்க வேண்டும். முதலில் ஒரு நண்பரிடமும் அவருடைய ஃபாதர் பேரண்ட்ஸ் இடமும் இல்லை ஆசிரியரிடமும் ஓப்பனாக இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னாலே அவங்க அதற்கான வழிமுறைகள் ஆலோசனைகள் கொடுப்பாங்க. அந்த ஆலோசனைகளில் கேட்டாலே அவர்கள் வந்து எளிதாக வெளிவரதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லைப்பா நீ ஸ்ட்ரெஸ் ஆகாத டென்ஷன் ஆகாத உயிரோட முக்கியம் என்ன இருக்குது உலகத்தில், நீ உயிரோட முதல்ல இரு, படிப்பெலாம் கூட அப்புறம் பார்த்துக்கலாம், நீ முதல்ல உயிரோட இரு, இது மாதிரி ஆகிடுச்சா இவ்வளோ ப்ராப்ளம் ஆயிடுச்சா ஓகே இந்த மாதிரி ஆயிடுச்சா இந்த காலகட்டத்தில் பரவாயில்ல அது இல்லை எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். தைரியம் தான் முக்கியம் மனுஷனுக்கு, வாழ நினைத்தால் வாழலாம் வழியா இல்லை பூமி இல்லை அப்படின்னு கவிஞ்சிருச்சு. அப்போ வந்து எந்த ஒரு பிரச்சனையாலும் நம்ம வந்து எளிதாக நம்ம வந்து ஒரு முடிவெடுத்து வாழ முடியும் அப்படின்னு நினச்சா நம்ம வந்து எளிதாக எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணிடலாம். அது முடிவெடுக்கணும், என்னால் முடியும், நான் வாழ்வேன், வாழ்ந்து காட்டுவேன், தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற அந்த முடிவை வந்து மாணவர்கள் எடுக்கணும். அதுக்காக தான் நம்ம அந்த விழிப்புணர்வாக நடத்தும் பொழுது அவர்களை அந்த உறுதிமொழியே எடுக்க சொல்கிறோம். தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன், வாழ்வேன், வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு ஒரு முடிவை வந்து ஒரு மாணவனை நாங்கள் எடுக்க சொல்கிறோம். அதே போல் போதைப்பொருள்கள் பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை எடுக்க சொல்கிறோம். அப்படி இது போல் இப்போ அந்த உறுதிமொழிகள் எடுக்கும்போது அவங்களுக்கு தெரியும் நம்ம இந்த உறுதிமொழி எடுத்திருக்கோம், அந்த நம்ம இந்த மாதிரி ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கோம், ஒரு சத்தியம் பண்ணியிருக்கோம் செய்ய மாட்டேன் இந்த மாதிரி. அப்போ அது அவர்களை தடுக்கும், அவங்க மனதளவில் அது வந்து அந்த மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் செய்யாத அளவுக்கு அது தடுக்கும். அவர்கள் அதை வெளிப்படுத்தினாலே போகிறோம், உடனடியாக உதவி செய்வாங்க, மக்கள் உதவி செய்வாங்க, மனநல மருத்துவரிடமும் அழைத்து செல்லுங்கள். அப்படி சென்றால் கண்டிப்பாக அவங்களுக்கு அதற்கான ஆலோசனைகள் ஏன் அப்படி வந்திருக்காது, மன அழுத்தம் இருக்கா, மன சோர்வு இருக்கா அப்படிங்கிற அனலைஸ் பண்ணி அதுக்கான ஒரு சொல்யூஷன் கவுன்சிலிங் பண்ணி ப்ளஸ் தேவைகள்லாம் மாத்திரைகள்லாம் கொடுத்து அது எளிதாக அதை வந்து அந்த பிரச்சனையே வந்தது தெரியாத அளவு சுவடே தெரியாத அளவுக்கு அதை சரி பண்ணிவிடுவாங்க. எனவே அதை காலத்தே அதை வந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், இப்படி அவர்கள் ஒரு மனத்துக்குள்ளாலும் இப்படி நினைக்கிறாருங்கிற வெளியே கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த அளவுக்கு அவருடன் ஒரு நட்புடன் ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவர் நம்மக்கிட்டே சொல்கிற அளவுக்கு நம்ம அவர்கிட்ட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக மாதிரி நம்ம தோளுக்கு மேல் வளர்ந்தால் தோழன் அப்படின்பாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற அந்த பையனையோ பெண்ணையோ நம்ம வந்து ஒரு தோழராக நம்ம பாவி தான் நம்மக்கிட்ட ஓப்பனாக எந்த ப்ராப்ளம்னு அவங்க சொல்லுவாங்க. சொல்லும்போது நம்ம ஈஸியாக அதை நம்ம சொல்யூஷன் கொடுத்துடலாம். என்னென்னு கண்டுபிடிச்சாலே கண்டிப்பாக தீர்வுக்கு போகும்போதுக்கான வாய்ப்புகள் அதிகம். என்னென்னு தெரியாமல் வெளியே சொல்லாமல் அப்படியே இருக்கும்போது தான் ரொம்ப ரிஸ்க் அதிகம். ஸோ அவங்களுக்கு அந்த சொல்வதற்கான அந்த ஒரு சிஸ்டம் நம்ம க்ரியேட் பண்ணணும். அவங்க வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறதுக்கு ஓப்பனாக பேசுகிறதுக்கு அவர்கள் ஒரு இடத்துல போயிட்டு தன்னுடைய மனசில் இருக்கிறத கொட்டுறதுக்கு அதுதான் நம்ம இதெல்லாமே க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த மனம் நல்லா ஆதரவு பண்ணுறமாகட்டும், இல்லை நட்புடன் உங்களோட கவுன்சிலிங், டெலி கவுன்சிலிங், இந்த போல் பல திட்டங்கள் ஆசிரியர்களுக்கு ஏற்படுத்துகின்ற விழிப்புணர்வு இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோன்னு கேட்டால் அப்போ தான் அவர்களுக்கு அந்த எளிதாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். மாணவர்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கணும், ஓப்பனாக அவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்களை கொண்டு போயிடலாம். அவங்கள வந்து மன டாக்டர்கிட்ட கூட்டு போகிறதோ இல்லை சைக்கியாட்ரிஸ்ட் கூட்டு போகிறதோ மாத்திரைகள் கொடுக்குற அந்தந்த கட்டத்துக்கு ஈஸியாக கொண்டு போய் நம்ம பிரச்சனைகள் பெருசாகாமல் நம்ம அதை அழகாக நம்ம கையாண்டு விடலாம். ஸோ எனவே இது போல் ஒரு விழிப்புணர்வும் அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட்டும் அவர் நட்புடன் அவர்களை அணுகுதலும் ஃப்ரெண்ட்லியாக தோளுக்கு மேல் வந்து தோழன்னு சொல்லுவாங்க, அந்த தோழமையோடு அந்த மாணவர்களை பார்க்கும்பொழுது எளிதாக அவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களை நல்ல வாழ்க்கையில் நல்ல ஒரு உயரத்துக்கு அவர்களை கொண்டு செல்லலாம். ஸோ அரசு வந்து நிறைய திட்டங்கள், மனம் என்று சொல்லக்கூடிய மனநல நல்லாதரவு மன்றம் மற்றும் நட்புடன் உங்களோடு அப்படிங்கிற 14416 அப்படிங்கிற ஒரு திட்டம், இது மட்டுமல்லாமல் பள்ளிகளில் மனநலம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த அந்த கையேடு வெளியிட்டு அவர்களுக்கான பயிற்சிகளும் அளித்து வருகிறார்கள். இப்படி அரசு சார்பில் நிறைய மனநலம் சம்பந்தமான மன அழுத்தத்தை குறைப்பதற்கான முயற்சிகள் எடுத்து வருகிறார்கள். தமிழக முதலமைச்சர் அறிவித்த இந்த திட்டங்கள்லாம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. இதன் மூலமாக மாணவர்களுக்கு நிறைய பயன்கள் கிடைத்து கொண்டு இருக்கிறது. அவர்களும் தொடர்ந்து இந்த பயன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், இதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி எந்த சந்தேகமாக இருந்தாலும் அந்த ஹெல்ப்லைன்ஸ், அந்த ஆதரவு மன்றங்களை நாடி அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த ஹெல்ப்லைனில் ஃபோன் பண்ணி அவங்க கேட்டுக்கலாம். அவங்களுக்கு அதிலும் அவர்களுடைய ஆசிரியர்களிடம் பேசினாலே அவங்களே அதற்கான வழிமுறைகளையும் நிறைய சொல்வாங்க, எப்படி மன அழுத்தத்தை கையாளுவது. அது இல்லாமல் அருகில் உள்ள மருத்துவக் கல்லூரி சென்று அங்கு உள்ள மனநலத்துறை மருத்துவர்களை கேட்டாலும் அவர்களும் இது பற்றிய விரிவான விளக்கங்கள். அதிலும் அது மட்டும் இல்லாமல் மாவட்ட மருத்துவ மனநல மருத்துவர்களும் இருப்பார்கள். அந்த மாவட்ட மருத்துவ தலைமை மருத்துவமனைகளில் அவர்களையும் அணுகலாம். அவர்களும் பலவிதமான மருத்துவ மனநல மருத்துவ ஆலோசனைகள் வழங்குவார்கள். இப்படி பல்வேறு துறைகளும் இணைந்து கல்வித்துறை, சுகாதாரத்துறை, அனைத்து துறைகளும் ஒன்றாக செயல்பட்டு தற்கொலை தடுப்பதற்கும் மனநலத்தை உயர்த்துவதற்கும் மனதை செம்மைப்படுத்துவதற்கும் இதுபோல் அரசு பல்வேறு திட்டங்களை அறிவித்து அதன் மூலமாக மாணவர்களின் மனநலத்தை செம்மையாக இருப்பதற்கான வழிகாட்டுதல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது பரீட்சைகளும் வந்து கொண்டு இருக்கின்றன. எனவே மாணவர்கள் அனைவரும் மிகவும் படிப்பில் கவனம் செலுத்தி நல்ல முறையில் படிக்க வேண்டும். உங்களுக்கு என்றென்றும் ஆதரவாக மனநலத்துறை சார்பாக மனநல மருத்துவர்களும் ஆலோசகர்களும் எப்பொழுதும் உங்களுக்கு ஆதரவாக இருப்போம். எங்களுடைய உதவிகள் தேவைப்பட்டால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களை நாடி எங்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் எப்பொழுது வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம். தொலைபேசி வாயிலாகவும் நேரிடலையும் சரி எப்படி வேண்டாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் உங்களுக்கு என்றென்றும் ஆதரவாக இருப்போம். நீங்கள் இந்த காலகட்டத்தை சிறப்பாக வெற்றியுடன் கடந்து அடுத்த கட்டத்திற்கு வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற வேண்டும் என்று மனநலத்துறை சார்பாகவும் சுகாதாரத்துறை சார்பாகவும் தமிழக அரசு சார்பாகவும் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
பரீட்சை தொடங்கி அதோடய வெற்றி பெரிய ஒரு வெற்றி கனியை தொடக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் மாணவர்களோட மனம் அதை வந்து ஒரே குறிக்கோள் கல்வியில் வந்து நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன மாதிரியெல்லாம் தன்னுடைய முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் மனம் சம்பந்தமான ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதே காலகட்டத்தில் மன அழுத்தம், மன சோர்வு, வேண்டாத சில எண்ணங்கள் தவிர்த்து எப்படி வாழ்க்கையிலலாம் நம்ம வந்து வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக இருக்க முடியும் அப்படிங்கிற பல தகவல்களையும் மனநல ஆலோசனைகளாக அரசும் பல்வேறு காலகட்டத்தில் ஒவ்வொரு வழிகாட்டுதல் முறைகளில் வந்து மாணவர்கள் மாணவியின் மேலே அக்கறை கொண்டு பல விஷயங்களை தொடர்ந்து செய்துக்கிட்டு வராங்க. அதே போல் விழிப்புணர்வும் செய்யப்பட்டு வருகிறது. இந்த காலகட்டத்தில் நம்முடைய வானொலி மூலியமாகவும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி கட்டத்தில் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஊக்கமாகவும் நல்லா படித்து வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறதுக்கு நம்முடைய பல தகவல்களையும் இதன் மூலியமாக தெரிவித்தமைக்கும் புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
மாணவர்களுக்கு எந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன, அதனால் அவர்கள் எப்படியெல்லாம் மன அழுத்தம், மன சோர்வு, தற்கொலை எண்ணங்கள் போன்றவை ஏற்பட்டு சில நேரங்களில் தவிக்கின்றனர், அவர்களுக்கு அதற்கு என்னெல்லாம் தீர்வுகள் இருக்கின்றன, மனநலம் சார்பாக எப்படியெல்லாம் அதை சரி செய்ய முடியும், அதற்கு அரசு என்னெல்லாம் திட்டங்கள் செய்திருக்கின்றன என்பதையெல்லாம் விரிவாக இவ்வளவு நேரம் பொறுமையுடன் கேட்ட அனைவருக்கும் அரசு புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மனநலத்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை மாணவர் மனநல பாதுகாப்பும் கல்வி மேம்பாடும் குறித்து புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மனநல மருத்துவத்துறையின் துறை தலைவர் திரு டாக்டர் வே ஜெயக்குமார் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.